விவிலிய தேடல்.
1968 அமெரிக்காவில் கொலராடோ என்ற நகரில் ஓர் அரங்கம் விளையாட்டு வீரர்களால் நிரம்பி வழிந்தது. அரங்கத்தில் விளக்குகள் அணைக்கப்பட்டன. ஒரு பெரிய திரையில் திரைப்படம் ஒன்று ஆரம்பமானது. களிகொண்டு உயரம் தாண்டும் போல் வால்ட் என்று அழைக்கப்படும் போட்டியில் இளைஞன் ஒருவன் உலகச் சாதனை செய்ததை அந்த திரைப்படம் காட்டியது. திரைப்படம் முடிந்ததும் அரங்கத்தில் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தனர். ஆரவாரம் அடங்கியதும் அரங்கம் மீண்டும் இருளில் மூழ்கியது. இம்முறை மேடையில் ஒரு குறுகிய வட்டத்தில் ஒளி விழுந்தது. மேடையின் ஓர் ஓரத்திலிருந்து ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய இரு கைகளில் பெரியதொரு துணி பொம்மை போன்ற ஒரு உருவத்தை சுமந்து வந்தான். அந்த பொம்மை போன்ற உருவத்தை மேடையின் நடுவில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர வைத்து சுற்றிலும் தலையணைகளை வைத்து முட்டுக் கொடுத்து ஒருபுறமாய் சாய்ந்திருந்த தலையை நிமிர்த்தி வைத்துவிட்டு மேடையை விட்டு வெளியேறினான். ஒரு சில நிமிடங்களுக்கு முன் திரைப்படத்தில் உலகச் சாதனை நிகழ்த்திய போல் வால்ட் உலக சாம்பியன் பிரையன் ஸ்டெர்ன்பர்க் என்ற அந்த இளைஞன்தான் இப்போது கழுத்துக்கு கீழ் எல்லா செயல்களையும் இழந்த உடலுடன் ஒரு துணி பொம்மை போல் அந்த நாற்காலியில் வைக்கப்பட்டார். ஆழ்ந்த அமைதி அரங்கத்தில் நிலவியது. மிகவும் சன்னமான குரலில் பிரையன் பேச ஆரம்பித்தார்.
என் அருமை நண்பர்களே, விளையாட்டு வீரர்களே, 5 ஆண்டுகளுக்கு முன்வரை உங்களில் ஒருவனாக நான் இருந்தேன். புகழின் உச்சியில் இருந்தேன். இன்று இதோ இந்த நிலையில் இருக்கின்றேன். எனக்கு நடந்தது உங்கள் யாருக்கும் இந்த உலகில் எந்த மனிதருக்கும் நடக்கக்கூடாது என்று தினமும் நான் இறைவனை வேண்டுகின்றேன். சராசரி மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எதையும் செய்ய முடியாமல் நான் தினமும் அனுபவிக்கும் அவமானத்தை, சித்திரவதையை நீங்கள் யாரும் அனுபவிக்கக்கூடாதென வேண்டுகின்றேன். எனக்கு நடந்தது உங்களில் யாருக்கும் நடக்கக்கூடாது என்பதே என் ஜபம், என் விருப்பம், என் நம்பிக்கை. ஆனால்
பிரையன் பேசுவதை கொஞ்சம் நிறுத்தினார். அரங்கமே ஆழ்ந்த அமைதியில் அவர் சொல்லப்போவதை இன்னும் உன்னிப்பாக கேட்டது.
ஆனால் இந்த வழியாகத்தான் கடவுள் உங்கள் வாழ்வின் மையத்திற்கு வர வேண்டும் என்றால் அப்படியே வரட்டும்.
பிரையன் சொன்ன அனைத்து வார்த்தைகளும், முக்கியமாக அவர் சொன்ன அந்த இறுதி வார்த்தைகள் அனைவர் மனதிலும் அம்புகளாய் பாய்ந்தன.
ஆனால் இந்த வழியாகத்தான் கடவுள் உங்கள் வாழ்வின் மையத்திற்கு வர வேண்டும் என்றால் அப்படியே வரட்டும்.
வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தின் மாணவனாயிருந்த பிரையன் ஸ்டெர்ன்பர்க் போல் வால்ட் போட்டியில் ஈடு இணையற்ற வீரனாயிருந்தான். 1963 மே மாதம் 20 வயது நிரம்பிய பிரையன் பல்கலைக்கழக மாணவனாயிருந்தபோதே போல் வால்ட்டில் உலகச் சாதனை படைத்தான். அதே ஆண்டு மாஸ்கோவில் நடைபெற இருந்த உலக தடகள போட்டிகளில் பங்கேற்க ஜூலை 6 தேதி மற்ற வீரர்களுடன் வாஷிங்டனை விட்டு கிளம்ப இருந்தான் பிரையன். ஜூலை 3 தேதி பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது கீழே விழுந்து தண்டுவடம் பாதிக்கப்பட்டதால் கழுத்துக்கு கீழ் உடலெல்லாம் உணர்விழந்து கடந்த 46 ஆண்டுகள் சக்கர நாற்காலியில் பிரையன் தன் வாழ்வை கழித்து வருகின்றார். ஆனால் சக்கர நாற்காலியில் இருந்தபடி அவர் இன்னும் சாதனைகளை தொடர்ந்து செய்து வருகின்றார். 20 வயது பிரையன் போல் வால்ட் சாம்பியனாக இருந்தபோது மிகுந்த கர்வத்தோடு யாருடனும் சமமாக பழகாமல் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. தான் தனது சாதனைகள் என்று தன்னையே மையப்படுத்தி வாழ்ந்து வந்த பிரையன் இந்த விபத்திற்கு பின் இறைவன் தன் வாழ்வின் மையமானார் என்று கூறி அவரது அனுபவத்தை கேட்கும் 1000000 பேர் வாழ்வின் மையத்திற்கு இறைவனை கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்றார். அன்பர்களே, குறைகள் சூழ்ந்த வாழ்வின் மத்தியிலும் ஆண்டவர் என் நாயன், எனக்கேதும் குறையில்லை என்று மனதார சொல்ல முடியும் என்று சென்ற வாரம் சிந்தித்தோம். பல சமயங்களில் வாழ்வில் ஏற்படும் குறைகளே அந்த ஆயனை நமக்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும் என்பதற்கு பிரையன் ஸ்டெர்ன்பர்க் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. அன்புள்ளங்களே, குறைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதே இன்றைய நமது தேடலின் முக்கிய கருத்து.
குறையாத
அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
அன்பர்களே, நான் ஒரு குரு மாணவனாக பயிற்சியில் இருந்தபோது சிறிதாக பெரிதாக பல சவால்களை பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றேன். எனது 15 ஆண்டு பயிற்சி காலத்தில் ஓர் ஆண்டு மிகவும் கடினமான ஆண்டாக இருந்தது. அந்த ஆண்டினுடைய இறுதியில் ஒரு குரு என்னிடம் அந்த ஆண்டு எப்படி இருந்தது என்று கேட்டார். அப்போது அவரிடம், இந்த ஆண்டை பற்றி ஒரு உருவகத்தில் சொல்லணும்னா இப்படி சொல்லலாம், சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மயக்க நிலையில் நடந்து போய்கிட்டு இருக்கிற ஒருத்தரை யாரோ ஒருத்தர் பின்னாலிருந்து வந்து சட்ட காலரை பிடிச்சு உலுக்கி எழுப்பி விட்டால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தது இந்த ஆண்டு என்று சொன்னேன். பின்புறமாக வந்து திடீரென என் சட்டை காலரை பிடித்து என்னை உலுக்கி எழுப்பி, வாழ்வில் அதுவரை நான் சர்வ சாதாரணமாக ஏனோதானோவென்று ஏற்றுக்கொண்ட பல உண்மைகளை பார்ப்பதற்கு இறைவன் எனக்கு உதவி செய்தார். ஆம் அன்பர்களே, ஏனோதானோவென்று சென்று கொண்டிருக்கும் ஒருவரது வாழ்வில் திடீரென ஒரு சம்பவம், அதிலும் முக்கியமாக துன்பமான ஒரு சம்பவம் நிகழும்போது அவரது வாழ்க்கை விழித்து எழும். கல்லூரியில் ஆசிரியராக இருந்தபோது நான் சந்தித்த ஒரு மாணவன் இப்போது என் நினைவுக்கு வருகிறான். எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக கருதி வந்தான் அந்த மாணவன். திடீர்னு ஒரு நாள் காலையில் அவன் எழுந்தபோது முந்திய இரவு தூக்கத்தில் மௌனமாக மாரடைப்பால தந்தை இறந்து விட்டதை அறிந்தான். அந்த சம்பவம் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது, நல்லதொரு திசையை நோக்கி மாற்றியது. பொறுப்புடன் தன் படிப்பை முடித்தான், வேலையும் கிடைத்து தன் வாழ்வை இப்போது தொடர்கிறான். நம்மில் எத்தனை பேர் இதுபோல் வாழ்வில் அனுபவங்களை சந்தித்திருக்கின்றோம்? பெரும் துன்பம் ஒன்று வந்த அந்த வேளையில் நாம் செயல் இழந்து போனாலும் சில மாதங்களுக்குப் பின் அல்லது சில ஆண்டுகளுக்குப் பின் அந்த நிகழ்வை திரும்ப பார்த்து அதனால் ஏற்பட்ட பல நல்ல விளைவுகளை அசைப்போடதானே செய்கின்றோம். வாழ்வின் பல உண்மைகளை நமக்கு காட்டிய அந்த துன்ப நிகழ்வுக்காக நன்றியும் சொல்கிறோமே. அன்புள்ளங்களே, சிறு சிறு துண்டுகளாக ஒன்று சேர்த்து முழு படமாக உருவாக்கப்படும் புதிர்களை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அந்த துண்டுகள் ஒவ்வொன்றையும் தனியே பார்க்கும்போது எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் கோணல் மாணலாய் தெரியும். ஆனால் அவைகளையெல்லாம் சேர்த்து வைக்கும்போதுதான் முழு அர்த்தமும் விளங்கும். அதேபோல வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லா அனுபவங்களும், முக்கியமாக துன்ப அனுபவங்கள், நம்மை தாக்கும் அந்த கணத்தில் அர்த்தமற்றதாக தெரியும். ஆனால் ஒரு சில மாதங்கள் வருடங்கள் சென்றபின் அதே அனுபவத்தை வித்தியாசமாக பார்க்கின்ற பக்குவம் நாம் பெறுகிறோம். அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கை என்னும் பட புதிரில் வைக்கப்பட வேண்டிய ஒரு அவசியமான துண்டு என்பதையும் நாம் உணர்கின்றோம். வாழ்வில் நாம் விரும்பியது எல்லாம் எல்லா நேரங்களிலும் நமக்கு கிடைத்து வந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கின்றேன். தேவை என்று எதையுமே உணராமல் வளர்ந்தால் எப்படி இருக்கும்? துன்பம் குறை என்று எதுவுமே இளவரசனான தன் மகனை நெருங்கக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார் சுத்தோதனன். வெளி உலகோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருந்த அந்த அரண்மனையில் தன் மகன் வளர்வதில் அவர் மிகவும் கவனமாகத்தான் இருந்தார். ஆனால் இளவரசன் சித்தார்த் அந்த அரண்மனையிலேயே சிறைப்படாமல் குறைகளை துன்பத்தை வாழ்வில் சந்தித்தார், அறிவொளி பெற்றார், கௌதம புத்தரானார். குறைகளே துன்பங்களே இல்லாமல் அந்த இளவரசன் வாழ்ந்திருந்தால் இந்த உலகம் மாபெரும் ஒரு மகானை இழந்திருக்கும். தன்னுடைய மகன் குறைகளை துன்பங்களை சந்திக்கக்கூடாது என்று ஒரு தந்தையோ தாயோ விருப்பப்படுவதில் தவறில்லை. ஆனால் அடம்பிடிக்கும் குழந்தையின் அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றும் பெற்றோர் பின்னொரு காலத்தில் தங்கள் தவறை உணர்ந்து வருந்துவதை பார்த்திருக்கின்றோம். அடம்பிடித்து கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த மகனோ மகளோ தங்களை அந்த விதத்தில் வளர்த்துவிட்ட பெற்றோரை பிற்காலத்தில் குறை சொல்வதையும் பார்த்திருக்கின்றோம். அதற்கு மாறாக குழந்தை கேட்டவைகளையெல்லாம் தராமல் குழந்தைக்கு எது நல்லதென உணர்ந்து தரும் பெற்றோர் அந்த நேரத்தில் கொடூரமாக தெரிந்தாலும் பிற்காலத்தில் அந்த மகனோ மகளோ தன் பெற்றோருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றிக்கடன் பட்டிருப்பதையும் பார்க்கிறோம். எனக்கு ஏதும் குறையில்லை என்று திருப்பாடல் 23 முதல் வரிகளை நாம் சொல்லும்போது நம் மனதில் உள்ள கடவுள் கூரையை பீத்து கொண்டு வந்து நம் அடியில் பரிசுகளை கொட்டும் கிறிஸ்மஸ் தாத்தா அல்ல. மாறாக நமக்கு புரியாத வண்ணம் நம்மால் உணர முடியாத போதும் நம்மை தன் கரங்களில் தாங்கும் அன்பான கண்டிப்பான பெற்றோராகத்தான் கடவுளை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அன்புள்ளங்களே, வாழ்க்கையில் நாம் விரும்பியவைகள் எல்லாம் கிடைக்காமல் உள்ளத்தில் எத்தனையோ வெற்றிடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வெற்றிடங்கள் இருக்கும் வரை நமது கனவுகள், நமது வாழ்க்கை, இவை நாம் வளர்வதற்கு வாய்ப்புகளை அளிக்கின்றன. எல்லாமே நிறைந்திருக்கும் வாழ்வில் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் அதிகமில்லை. தேவைகளே இல்லாமல் வளர்ந்து வரும், இல்லை மிதந்து வரும் வாழ்க்கையில் கடவுளும் தேவையில்லாமல் போய்விடக்கூடிய ஆபத்தும் உண்டு. ஆண்டவர் என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை என்று நாம் சொல்லும்போது இவைகளை ஒத்த ஆழமான உண்மைகளை இன்னும் உணர முயல்வோம்.
நிறை உண்டு என்னில், கூரை உண்டு, நிலவின் ஒளியிலும் இருளுண்டு, புகழ் உண்டு என்றும் ஈகழ் உண்டு, இமய உயர்விலும் தாழ் உண்டு, மாற்ற இயல்வதை மாற்றவும் அதற்கு மேலதை ஏற்கவும் உனது அருள் தந்து மனித நிலை நின்று வாழவரம் தருவார்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.